குலமே இறை இயேசுவின் அரியணையே, எழுவோம் ஒரு மனதாய் குடி தொழுவோம் புகழ் பலியாய். அன்பின் திருக்குலமே இறை இயேசுவின் அரியணையே, எழுவோம் ஒரு மனதாய் குடி தொழுவோம் புகழ் பலியாய். இறை குலமே எழுவோம் இறை அரசை அமைப்போம், மறையுடலாய் வருவோம் திருப்பலியில் இணைவோம். இறை குலமே எழுவோம் இறை அரசை அமைப்போம், மறையுடலாய் வருவோம் திருப்பலியில் இணைவோம்.
தந்தை மகன் தூயாவியாரின் பெயரால் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரினற்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக.
உம் ஆன்மாவோடும் இருப்பதாக.
கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, மீண்டும் ஒரு முறையாக கேசி கலை தொடர்புகத்தின் வழியாக அருட்தந்தை ஆல்பர்ட் அவர்களோடு இணைந்து உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். நீங்களும் உங்களுடைய பிள்ளைகளும் பிள்ளைகளின் பிள்ளைகளும் நீடி ஆயுளோடு வாழ வேண்டுமெனில் கடவுள் கொடுக்கக்கூடிய சட்டங்களை கட்டளைகளை கடைபிடியுங்கள் என்று இன்றைய இறைவார்த்தை வெளிப்பாடு நமக்கு எடுத்துரைக்கின்றது. நம் ஆண்டவர் கொடுத்த சட்டங்களை முழு இதயத்தோடும் முழு அறிவோடும் முழு ஆற்றலோடும் நாம் பின்பற்றுகின்ற பொழுது, வாழ்வாக்குகின்ற பொழுது, கடவுள் நமக்கு நிறைவான ஆசீர்வாதங்களை நிறைவான மகிழ்ச்சியை நமக்கு தருவார் என்பதைத்தான் இன்றைய நாளிலே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு எடுத்துரைக்கின்றார். ஆகவே நாம் வாழக்கூடிய நம்முடைய சமூகத்திலே, நம்முடைய குடும்பங்களிலே, நாம் பணிபுரியக்கூடிய பணித்தளங்களிலே ஆண்டவன் கொடுத்த அந்த அன்பு கட்டளையை செயல்படுத்தி வாழ்வாக்கி அவர் கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய மக்களாக வாழ அவருடைய ஞானத்தை வேண்டி இந்த திருப்பலியில் நாம் தொடர்ந்து மன்றாடுவோம். இந்த தூய மறை நிகழ்வை நாம் தகுந்த விதத்தில் கொண்டாட நமக்கு தடையாக இருக்கக்கூடிய குற்றங்களை ஏற்று மனம் வருந்துவோம்.
எல்லாம் வல்ல இறைவனிடமும்
சகோதர சகோதரிகளே உங்களிடமும்
நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனிலும் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக.
ஆமீன்.
இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும்.
உமக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நன் மனதொருக்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா. இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வல்ல பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவன் மாட்சியில் இருப்பவர் நீரே.
ஜெபிப்போமாக. எல்லாம் வல்லவரும் இரக்கமுள்ளவருமான இறைவா, உமது அருள் செயல்களால் தான் உம் நம்பிக்கையாளர் உமக்கு ஏற்ற வகையில் சிறப்பான ஊழியம் புரிகின்றன. இவ்வாறு நீர் வாக்களித்தவற்றை பெற்றுக்கொள்ள தடையின்றி விரைந்து செல்ல எங்களுக்கு அருள்வீராக. உமோடு தூயாவியின் ஒன்றைப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
முதல் வாசகம். உன் கடவுளாகிய ஆண்டவரிடம் அன்பு கூறுவாயாக. இணைச்சட்ட நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 6, இறை வார்த்தைகள் 2-6 முடிய. மோசே மக்களை நோக்கி கூறியது, நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் பிள்ளைகளின் பிள்ளைகளும் உங்கள் கடவுளாகிய ஆண்டவருக்கு அஞ்சி, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட எல்லா நியமங்களையும் கட்டளைகளையும் உங்கள் வாழ்நாள் எல்லாம் கடைபிடிப்பீர்களாக. இதனால் நீங்கள் நெடுநாள் வாழ்வீர்கள். இஸ்ரேலே, அவற்றுக்கு செவிகுடு, அவற்றை செயல்படுத்த முனைந்திடு. அதனால் உன் மூதாதையரின் கடவுளாகிய ஆண்டவர் உனக்கு வாக்களித்தபடி பாலும் தேனும் நிறைந்து வழியும் நாட்டில் நீ நலம் பல பெற்று மென்மேலும் பெருகுவாய். இஸ்ரேலே, செவிகுடு, நம் கடவுளாகிய ஆண்டவர் ஒருவரே ஆண்டவர். உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் உன் முழு ஆற்றலோடும் உன் கடவுளாகிய ஆண்டவரிடம் அன்பு கூறுவாயாக. இன்று நான் உனக்கு கட்டளையிடும் இவ்வார்த்தைகள் உன் உள்ளத்தில் இருக்கட்டும். ஆண்டவரின் அருள் வாக்கு.
இறைவனுக்கு நன்றி.
உம்மிடம் நான் அன்பு கூறுகின்றேன். என் ஆற்றலாகிய ஆண்டவரே, உம்மிடம் நான் அன்பு கூறுகின்றேன். என் ஆற்றலாகிய ஆண்டவரே, உம்மிடம் நான் அன்பு கூறுகின்றேன். ஆண்டவர் என் கற்பாரை, என் கோட்டை, என் மீட்ப என் ஆற்றலாகிய ஆண்டவரே, உம்மிடம் நான் அன்பு கூறுகின்றேன். என் ஆற்றலாகிய ஆண்டவரே, உம்மிடம் நான் அன்பு கூறுகின்றேன். என் இறைவன், நான் புகலிடம் தேடும் மலை அவரே, என் கேடயம், எனக்கு மீட்பளிக்கும் வல்லமை என் அரண். போற்றுதற்குரிய ஆண்டவரை நோக்கி நான் மன்றாடினேன். என் எதிரிகளிடமிருந்து நான் மீட்கப்பட்டேன். ஆண்டவரே, உம்மிடம் நான் அன்பு கூறுகின்றேன். என் ஆற்றலாகிய ஆண்டவரே, உம்மிடம் நான் அன்பு கூறுகின்றேன். ஆண்டவர் உண்மையாகவே வாழ்கின்றார். என் கற்பாரையாம் அவர் போற்றப் பெறுவாராக. என் மீட்பராம் கடவுள் மாட்சியுறுவாராக. தாம் ஏற்படுத்திய அரசருக்கு மாபெரும் வெற்றியை அளிப்பவர் அவர். தாம் திருப்பொழிவு செய்த தாவீதுக்கும் அவர்தம் மரபினருக்கும் என்றென்றும் பேரன்பு காட்டுபவரும் அவரே. என் ஆற்றலாகிய ஆண்டவரே, உம்மிடம் நான் அன்பு
இரண்டாம் வாசகம். இவரோ என்றென்றும் நிலைத்திருப்பதால் மாறாத குருத்துவ பணியை பெற்றுள்ளார். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 7, இறைவார்த்தை 23 28 வரை. சகோதர சகோதரிகளே, லேவியர் குலத்தைச் சார்ந்த குருக்கள் சாவுக்கு ஆளானவர்களாய் இருந்ததால் தம் பணியில் நிலைத்திருக்க முடியவில்லை. வேறு பலர் தொடர்ந்து குருக்களாயினர். இவரோ என்றென்றும் நிலைத்திருப்பதால் மாறாத குருத்துவ பணியை பெற்றுள்ளார். ஆதலின் தம் வழியாக கடவுளிடம் வருபவரை அவர் முற்றும் மீட்க வல்லவராயிருக்கிறார். அவர்களுக்காக பரிந்து பேசுவதற்கென என்றுமே உயிர் வாழ்கிறார். இத்தகைய தலைமை குருவே நமக்கு ஏற்றவராகிறார். இவர் தூயவர், கபடற்றவர், மாசற்றவர், பாவிகளிடமிருந்து பிரித்தெடுக்கப்பட்டு வானங்களுக்கு மேலாக உயர்த்தப்பட்டவர். ஏனைய தலைமை குருக்கள் செய்வது போல முதலில் தம்முடைய பாவங்களுக்காகவும் பின்னர் மக்களுடைய பாவங்களுக்காகவும் இவர் நாள்தோறும் பழி செலுத்த தேவையில்லை. ஏனெனில் தம்மைத்தாமே பழியாக செலுத்தி இதை ஒரே ஒரு முறைக்குள் செய்து முடித்தார். திருச்சட்டப்படி வலுவற்ற மனிதர்கள் குருக்களாக ஏற்படுத்தப்படுகிறார்கள். ஆனால் அத்திருச்சட்டத்திற்கு பின்னர் ஆணையிட்டு கூறப்பட்ட வாக்கின் மூலம் என்றென்றும் நிறை உள்ளவரான மகனே குருவாக ஏற்படுத்தப்படுகிறார். ஆண்டவரின் அருள் வாக்.
இறைவனுக்கு நன்றி. Thank you.
கண்டு அன்பு கொண்டுள்ளவர் நான் சொல்வதை கடைபிடிப்பார். என் தந்தையும் அவர் மீது அன்பு கொள்வார். நாங்கள் அவரிடம் வந்து அவருடன் குடிகொள்வோம் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. இயேசுவை போற்றுங்கள். அல்லேலூ 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 அல்லேலூயா. இயேசுவை போற்றுங்கள்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
ஆன்மாவோடும் இருப்பாராக.
மார்க்கு எழுதிய தூயனர் செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாட்சி உமக்கே.
மார்க்கு நற்செய்தி அதிகாரம் 12 இறை வார்த்தைகள் 28-34 வரை. மறைநூல் அறிஞருள் ஒருவர் இயேசு சதுசேயர்களுக்கு நன்கு பதில் கூறிக்கொண்டிருந்ததைக் கண்டு அவரை அணுகி வந்து அனைத்திலும் முதன்மையான கட்டளை எது என்று கேட்டார். அதற்கு இயேசு, இஸ்ரவேலே கேள், நம் ஆண்டவராகிய கடவுள் ஒருவரே ஆண்டவர். உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு மனத்தோடும் முழு ஆற்றலோடும் உன் ஆண்டவராகிய கடவுளிடம் அன்பு கூர்வாயாக என்பது முதன்மையான கட்டளை. உன் மீது நீ அன்பு கூர்வது போல் உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூர்வாயாக என்பது இரண்டாவது கட்டளை. இவற்றை விட மேலான கட்டளை வேறு எதுவுமில்லை என்றார். அதற்கு மறைநூல் அறிஞர் அவரிடம், நன்று போதகரே, கடவுள் ஒருவரே, அவரை தவிர வேறு கடவுள் இல்லை என்று நீர் கூறியது உண்மையே. அவரிடம் முழு இதயத்தோடும் முழு அறிவோடும் முழு ஆற்றலோடும் அன்பு செலுத்துவதும் தன்னிடம் அன்பு கொள்வது போல் அடுத்திருப்பவரிடமும் அன்பு செலுத்துவதும் எரிபலிகளையும் வேறு பலிகளையும் விட மேலானது என்று கூறினார். அவர் அறிவுத்திறனோடு பதிலளித்ததைக் கண்ட இயேசு அவரிடம், நீர் இறையாட்சியினின்று தொலையில் இல்லை என்றார். அதன்பின் எவரும் அவரிடம் எதையும் கேட்க துணியவில்லை. ஆண்டவரின் அருள் வாக்கு.
கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
ஷமா இஸ்ராயேல் அதுனாய் எலோஹேனு அதுனாய் ஹாத் வெஹாஃப்தா எத் அதுனாய் எலோஹேகா பெஹோல் லெவாஃப்கா பஹோல் நஃப்ஷேகா பஹோல் மெயுதேகா. ஆண்டவருக்குள் பிரியமானவர்களே, உங்களை இந்த இறை வார்த்தையோடு சந்திப்பதில் பெரு மகிழ்ச்சி அடைகிறோம். என்னடா திடீர்னு ஃபாதரு என்னென்னமோ பேசுகிறாரு, கொரோனாவுக்கு பிறகு சாமியாருக்கு எதுவும் ஆயிடுச்சோ அப்படின்னு நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இன்றைக்கு உள்ள இணைச்சட்ட நூலிலிருந்து வாசிக்கப்பட்ட அந்த இறை வார்த்தையை நாங்கள் உங்களுக்கு எபிரேய மொழியில் உங்களுக்கு நான் சொல்லி காட்டினேன். ஷமா இஸ்ராயேல் அப்படின்னா இஸ்ரவேலே கேள். ஷமானா கேள்னு அர்த்தம். ஷமா இஸ்ராயேல் இஸ்ரவேலே கேள். இன்றைக்கி வாசிக்கப்பட்டிருக்கிற முதல் வாசகத்தில் அதுதான் இருக்குது. இஸ்ரவேலே செவிகொடு, நம் கடவுளாகி ஆண்டவர் ஒருவரே. ஷமா இஸ்ராயேல் அதுனாய் எலோஹேனு அதுனாய் எஹாத், அவர் ஒருத்தர் தான். அவர் எப்படி நம்ம அன்பு செய்யணும், உன் முழு இதயத்தோட முழு உள்ளத்தோட முழு ஆற்றலோட உன் ஆண்டவரிடம் அன்பு கூறுவாயாக. இன்று நான் உனக்கும் கட்டளையிடும் இவ்வார்த்தைகள் உன் உள்ளத்தில் இருக்கட்டும் அப்படிங்கிற இந்த வார்த்தைகளை இன்றைக்கு நம்ம முதல் வாசகத்தில் கேட்டதை நற்செய்தியில் ஆண்டவர் மீண்டும் உறுதிப்படுத்தி இருக்கிறாரு. இது இரண்டு வாசகமும் ஒரே தொடர்புடைய வார்த்தைகளாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தைகளை நம்ம ஒரு பக்க பலமாக வச்சுக்கிட்டு மையத்திலிருந்து நம்ம ஆரம்பிக்கிறோம். இந்த இரண்டாவது வாசகத்திலிருந்து இன்றைக்கி நம்ம சிந்தனையை கொண்டுட்டு போகலாம். இன்றைக்கி குருத்துவம் அப்படிங்கிறது கேள்விக்கு உட்படுத்தப்படுகிறது. ஒரு தாய் திருவையில் இந்த குருத்துவம் வந்து ஒரு உயர்ந்த நிலையில் அது கையாளப்படுகிறது. ஒரு புறம் வெளியில் நம்மளுடைய ரோமன் கத்தோலிக்க திருஅவைக்கு வெளியில் அந்த குருத்துவத்தினுடைய நிலை அப்படியே மாறிடுச்சு. இன்னும் ரோமன் கத்தோலிக்க கிறித்தவ சபைகளில் நம்மளுடைய இதில் பார்த்திங்கன்னா இன்னும் குருத்துவம் வந்து இன்னும் உயர்ந்த ஒரு அடைக்கலமாக ஒரு அடையாளமாக வைக்கப்பட்டிருக்கிறது. உண்மையாகிலுமே உங்களுக்கு நாங்கள் எங்களுடைய வாழ்த்துக்களை உங்களுக்கு நாங்கள் சொல்லிக்கொள்கிறோம். ஏன் அப்படின்னா இந்த குருத்துவம் இன்றைக்கும் நிலை பெற்று உயிரோடு இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா நீங்கள் தான். நீங்கள் உங்கள் வீடுகளில் பிள்ளைகளை இன்றைக்கும் நிறைய பேர் என்ன செய்கிறாங்க, இந்த குருத்துவ பணிக்கு அனுப்பி வைத்து கொண்டே இருக்கிறாங்க. அழைத்தல் பணி, அருட்சகோதரிகளுடைய அந்த பணிக்கு கன்னியாஸ்திரியை அனுப்புகிறாங்க, குருக்களை அனுப்புகிறீங்க. அது மக்களிடமிருந்து வருகிற ஒரு ஆற்றல். அப்போது இன்றைக்கும் நீங்கள் இந்த குருக்கள் உங்கள் பங்குகளில் நியமிக்கப்படுகிற போது அந்த குருக்களை உயர்ந்த ஒரு அடைக்கலமாக நல்ல ஒரு ஒரு மனநிலையோடு ஏற்றுக்கொண்டு நீங்கள் வழி நடந்து வரீங்க. அவங்கக்கிட்ட குறைகள் இருந்தாலும் நீங்கள் அவங்கள ஏற்றுக்கொள்கிறீங்க. இப்படிப்பட்ட மனநிலையோடு நீங்கள் செல்கிறதுனால தான் இந்த திரு அவையில் குருத்துவத்திற்கு ஒரு ஒரு மதிப்பும் குருத்துவத்திற்கு ஒரு உயர்வும் இருக்கிறது. அதனால் இது நாங்களாம் சாமியாராக இருக்கிறதுனால இது உயர்ந்திருக்கிறது அப்படின்னு சொல்கிறத விட நீங்களெல்லாம் அதற்கு ஒரு உயர்ந்த ஒரு நிலையை கொடுத்திருப்பதுனால இது இன்றைக்கும் ஒரு உயர்ந்த அடைக்கலமாக இருக்கிற திரு அவை இந்த குருத்துவத்திற்கு ஒரு பெரிய ஒரு என்னது ஒரு அழுத்தம் கொடுத்துட்டே இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். குருத்துவத்திற்கு எந்த நிலையிலும் இந்த குருத்துவத்தை வந்து டைல்யூட் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க, அது மாதிரி ஏதாவது நீர்த்து போக செய்கிற நிலைக்குள்ளே திருச்சபை போகவே போகலை. இதுவரைக்கும் திருச்சபை வந்து குருத்துவ பணியை ஒரு உயர்ந்த ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுருக்கிறாங்க. எப்படி நான் உதாரணத்துக்கு சொல்லணுன்னாக்க, மாடர்ன் வேர்ல்டில் எல்லாரும் குருத்துவம் குறைஞ்சிக்கிட்டே வராங்க, அழைத்தல் குறையுது அப்படிலாம் சொன்னால் கூட செமினேரிக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னாக்க, குருத்துவ மாணவர்களை பயிற்சி வைக்கிற இடத்துல போய் பார்த்தீங்கன்னா குருத்துவ மாணவர்கள்லாம் போயிட்டாங்கன்னா அப்புறம் நமக்கு ஆள் இல்லை, அதனால் அவங்கள 10 மணி வரைக்கும் தூங்க வை, அவங்களுக்கு நல்லா சாப்பாடு கொடு, அவங்கள அப்படியே சும்மா விளையாட விடு அப்படின்லாம் கிடையாதுங்க. என்ன சூழல் வந்தாலும் அங்கே பயிற்சி வைக்கிற இடத்துல போய் பார்த்தா காலையில் எந்திரி கோயில் போய் உட்காரு, அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த அந்த பயிற்சி வந்து கடுமையான பயிற்சி ஒன்று ஓடிக்கிட்டே இருக்குது. இந்த கடுமையான பயிற்சிக்கு பிறகு தான் நாங்கள் எல்லாம் இந்த நிலைக்கு எங்களை ஆண்டவர் உயர்த்துறாரு. எங்களுடைய ஆயர்கள் வந்து எங்களுக்கு இந்த குருத்துவ அபிஷேகத்தை கொடுக்குறாங்க. அதனால் இன்றைக்கும் இந்த குருத்துவ அந்த நிலை என்பது நம்முடைய திரு அவையால் ஒரு அழுத்தமான ஒரு நிலைக்குள்ளே வைக்கப்பட்டு இருக்கிறது. அதை நம்ம மறந்துடக்கூடாது. இன்றைக்கி இந்த வாசகத்துக்கு முன்னாடி போன வாரம் வாசிக்கப்பட்ட வாசகத்தை நீங்கள் கேட்டிருப்பீங்க. அப்போ தலைமை குருவை பற்றிய ஒரு அடையாளத்தை பார்த்தோம். தலைமை குரு, இந்த தலைமை குரு ஒவ்வொருவரும் மனிதரிடமிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு, எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகம் 5:1-6 உள்ள இறை தான் நேற்று போன வாரம் வாசித்தோம். அதை ஒரு ஒரு ஞாபகத்துக்கு நான் அப்படி கொண்டுட்டு போகிறேன். அப்போ பாருங்கள், அவர் நியமிக்கப்பட்டு தேர்ந்தெடுக்கப்பட்டு பாவங்களுக்கு கழுவாயாக காணிக்கைகளை பலிகளை செலுத்துவதற்காக மக்கள் சார்பாக கடவுள் முன் பணிபுரிய ஏற்படுத்தப்படுகிறார். அவர் தாமே வலுவின்மைக்கு ஆளாகி இருப்பதால், நாங்கள் தான் குருக்கள், அவர் தாமே வலுவின்மைக்கு ஆளாகி இருப்பதால் அறியாமையில் இருப்போருக்கும் நெறி தவறி நடப்போருக்கும் பரிவு காட்டக்கூடியவராக இருக்கிறார். இப்போது பாவ சங்கீர்த்தனம் உதாரணத்துக்கு ஒரு ஒரு வெளிப்படையான அடையாளத்தை நம்ம வைக்கலாம். இப்போ பாவ அறிக்கையில் போய் சாமியாருங்கக்கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்கிறோம். நிறைய பேருக்கு ஏன் போய் சாமியார்கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நாங்கள் வலுவின்மையில் இருக்கிறதுனால குருக்கள் அங்கே வலுவின்மையினுடைய நிலையில் பாவத்தோடு வரவங்கள நாங்கள் புரிஞ்சுக்கிறோம். நீங்கள் சொல்கிற எந்த பாவமும் எங்களுக்கு வந்து ஒரு பெரிய அலாமிங்காக அப்படிலாம் இருக்கிறதில்ல. ஏன்னா எல்லா பாவமும் மனிதன் செய்ய அவன் பலனிழந்த நிலையில் செய்யக்கூடியவனாக இருக்கிறான். அதனால் அந்த நபரை புரிந்து கொள்வதற்கு இந்த பலவீனனை ஆண்டவர் பயன்படுத்துகிறார், வலுவின்மையில் இருக்கிறவங்களை பயன்படுத்துகிறார். அவர் மக்களுடைய பாவத்திற்கு கழுவாய் பலி செலுத்துவது போல, உங்களுக்கு நாங்கள் பாவ கழுவாய் பலி செலுத்துவது போல தம் வலுவின்மையின் பொருட்டு தமக்காகவும் பலி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறார். நாங்களும் எங்களுக்கும் பலி செலுத்தி கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். நாங்களும் ஜெபிக்கணும், நாங்களும் போராடணும், நாங்களும் போஸ் இருக்கணும், நாங்களும் எங்களுடைய மேன்மைக்காக பலி செலுத்தி கொள்ளணும். மேலும் யாரும் இம்மதிப்புக்குரிய பணியை தாமே தெரிந்து கொள்வதில்லை. ஆரோனுக்கு வந்தது போன்று கடவுளிடமிருந்தே அழைப்பு வர வேண்டும். பாருங்கள், இப்படியெல்லாம் ஒரு தலைமை குரு, ஒரு குருவானவருடைய நிலை எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத இந்த வாசகம் நமக்கு படம் எடுத்து காட்டி. இன்றைக்கும் பார்த்திங்கன்னா 2வது வாசகம் ஒரு குருத்துவ அடையாளத்தை முன்வைக்கிறது. லேவியர் குலத்தை சார்ந்த குருக்கள் சாவுக்கு ஆளானவர்களாய் இருந்ததால் தம் பணியில் நிலைத்திருக்க முடியவில்லை. வேறு பலர் தொடர்ந்து குருக்களாயினர். இவரோ என்றென்றும் நிலைத்திருப்பதால் மாறாத குருத்துவ பணியை பெற்றுள்ளார். அப்போது போன வாரமும் நம்ம ஒரு தலைமை குருவை பற்றி பார்த்தோம். ஃபைனல் எண்டு எதை பற்றி யாரை சொன்னாங்கன்னா, ஏசு கிறிஸ்து உன்னதமான தலைமை குரு. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னாக்க இவரே என்றென்றும் நிலைத்திருக்கிற ஒரு குருவாக இருக்கிறாரு அப்படின்னு. இயேசு ஆண்டவர் தான் நமக்கு நித்திய குரு, நிலையான குரு, அவர் தான் பாவங்களிலிருந்து நம்மளை மீட்க வந்த பரிசுத்த குரு அப்படின்னு இயேசுவை ஒரு புதிய பரிணாமத்தில் ஒரு குருவாக நம்ம பார்க்குறோம். அவருடைய குருத்துவத்தில் தான் நம்ம எல்லாமே அடங்கியிருக்கிறதுங்கிறதையும் நம்ம உணர்ந்து கொள்கிறோம். பாருங்கள், எபிரேயர் எழுதப்பட்ட திருமுகம் 9:25 சொல்லப்பட்டிருக்கிறது, தமதல்லாத இரத்தத்தை கையிலேந்தி ஆண்டுதோறும் தூயகத்தில் நுழையும் தலைமை குருவைப் போல் கிறிஸ்து செய்யவில்லை. அவர் வானகத்திற்குள் நுழைந்தது தம்மை திரும்ப திரும்ப ஒப்பு கொடுப்பதற்காக அன்று. பாருங்க, இப்போது இந்த இயேசு கிறிஸ்து என்ன செய்தார், மற்றவங்க செய்கிற போல ஆட்டினுடைய இரத்தத்தையோ மாட்டினுடைய இரத்தத்தையோ கையில் எடுத்துக்கொண்டு தம்மதல்லாத இரத்தத்தை அல்ல, அவருடைய இரத்தத்தை கொடுத்து அவர் என்ன செய்கிறாரு, அவர் நம்மை தலைமை குருவாக அவர் தன் வெளிப்படுத்தி இருக்கிறார். தந்தை வந்து மகனை தலைமை குருன்னு எப்படி அவர் அர்ச்சனை செய்திருக்கிறார், அவருக்கு அந்த அர்ச்சிப்பு கொடுத்துருக்கிறாருன்னா, அந்த மகனை அடித்து நொறுக்கி அவர் இரத்தத்தை சிந்தி அவர் தன்னை அடையாளப்படுத்தி இருக்கிறார். அப்போ பாருங்கள், சொல்லப்படுகிறது அவர் வானகத்துக்கு நுழைந்தது நம்மை திரும்ப திரும்ப தம்மை ஒப்பு கொடுப்பதற்காக அன்று. அதனால தான் சொல்கிறோம் ஒரே பலி. இப்போ நம்ம டெய்லி நம்ம கொண்டாடினா கூட அது வேறு வேறு பலி அல்ல, அது ஒரே பலி. இயேசுநாதர் அன்னைக்கு கல்வாரி மலையில் என்ன ஒரு பலியை ஒரு குருவாய் தலைமை குருவாக இருந்து ஒப்பு கொடுத்தாரோ அதே பலி தான் எல்லா இடத்துலையும் நடக்குது. இதுதான் தாய் திருவையோடைய ஒரு அதிசயம், அற்புதம். அங்கே போப்பாண்டவர் ஒரு பூசை வச்சாலும் அந்த எவ்வளவு வல்லமையோட ஒரு ஒரு இதோடு இருக்குதோ, ஒரு ஆசீர்வாதத்தினுடைய பலனோடு இருக்குதோ, ஒரு கிராமத்தில் ஒரு தனிமையில் ஒரு சாமியார் பூசை வைக்கிறாங்கன்னா அந்த பலன் அதே பலன் இங்கே இருக்கும். இதுதான் திருப்பலியினுடைய மகிமை. திருப்பலி அப்படி மகிமைன்னு சொல்கிறத விட இதில் செயல்படுற மையமாக இருக்கிற தலைமை குருவினுடைய அந்த அடையாளம் மாட்சி, ஒரே மாட்சி எல்லா இடத்துலையும். தேவ பிள்ளைகளை, விடுதலை பயணம் 40:13 நம்ம பார்க்குறோம். இந்த குருத்துவத்தை பற்றி பழைய ஏற்பாட்டில் நிறைய அடையாளங்கள் இருக்குது, ஒரு சில இதை பார்க்குறோம். ஆரோன் எனக்கு குருத்துவ பணியாற்றும்படி அவனுக்கு திருவுடைகள் அணிவித்து அவனுக்கு அருள்பொழிவு செய்து அவனை திருநிலைப்படுத்து. பாருங்கள், இது பழைய ஏற்பாட்டிலிருந்து வந்த ஒரு குருத்துவத்தினுடைய ஒரு வெளிப்பாடு. தலைமை குருவாக இருக்கிற இயேசுவினுடைய குருத்துவம் என்பது திடீர்னு வரலை, அது பழைய ஏற்பாட்டு காலத்திலிருந்து வந்த ஒரு அடையாளம். விடுதலை பயணம் 40:15 பார்க்குறோம், அவர்களின் தந்தைக்கு அருள்பொழிவு செய்தது போலவே எனக்கு குருத்துவ பணியாற்றும்படி அவர்களுக்கும் அருள்பொழிவு செய், அவர்களின் அருள்பொழிவு தலைமுறைதோறும் நிலைத்து நிற்கும் குருத்துவமாக விளங்கும். நீயும் 17:7 நீயும் உங்களோடு இருக்கும் உன் புதல்வரும் உங்கள் குருத்துவத்திற்கு உரியதை, அதாவது பலிபீடம் தொடர்பான அனைத்தையும் தொங்கு திரைக்கு திரைக்குள் இருப்பதையும் கவனித்துக் கொள்ளுங்கள். நீங்கள் பணிபுரியும்படி உங்கள் குருத்துவத்தையும் ஒரு கொடையாகவே தருகிறேன். பாருங்க, கடவுள் வந்து இந்த குருத்துவத்தை அந்த இனத்துக்கு கொடுக்கும்போது அதை தலைமுறை தலைமுறையாக அவங்க என்ன செய்யணும், அப்பா புள்ள அப்படி கடந்து போனது, அது பழைய ஏற்பாட்டினுடைய அடையாளம். அதையும் கடவுள் எப்படி கொடுக்குறாராம், குருத்துவத்தை ஒரு கொடையாகவே தருகிறேன், அவற்றை நெருங்குகிற வேறு எவனும் கொல்லப்படுவான். அப்போது இந்த இடத்துல பலி செய்வது என்பது, பணி செய்வது என்பது, அது ஒரு சிறப்பு பணியாக கடவுள் அதை வைக்கிறாரு. என்னுடைய அந்த பலிபீடத்தில் நாங்கள் பயன்படுத்துகிற என்னுடைய காரியங்களை இவர் தான் செய்யணும்னு கடவுளே தீர்மானிக்கிற ஒரு அடையாளம் குருத்துவ பணி. இப்போ பாருங்கள், ஆரோனிடமிருந்து அந்த குருத்துவத்திடமிருந்து இது பிரிந்து போகுது, இது வேறு ஒரு பரிணாமம் பெறுகிறது. கடவுள் என்ன செய்கிறார், வேறு ஒரு பரிணாமத்தை கொடுக்குறார். சீராக்கிய ஞான நூலில் 45:24 பார்க்குறோம், அதனால் ஆண்டவர் அவருடன் அமைதி உடன்படிக்கை செய்து கொண்டார், திருவிடத்திற்கும் தம் மக்களுக்கும் தலைவராக்கினார், அவருக்கும் அவருடைய வழிமரபினருக்கும் குருத்துவத்தின் மேன்மை என்றும் நிலைக்கும்படி செய்தார். பார்த்தீங்களா, அவருக்கும் அவருடைய வழிமரபினருக்கும். அப்போது இந்த குருத்துவம் அப்படிங்கிறது எல்லோருக்குமான ஒரு உடைமையாக மாற்றப்படுவதை நம்ம பார்க்குறோம். 45:25 சீராக்கிய ஞான நூலையும் நம்ம பார்க்குறோம், மகனிலிருந்து மகனுக்கு மட்டுமே அரசுரிமை செல்ல யூதாவின் குலத்தில் தோன்றிய ஈசாவின் மகன் தாவிதோடு ஆண்டவர் உடன்படிக்கை செய்து கொண்டார், அதுபோல் ஆரோனின் குருத்துவ உரிமை அவருடைய வழிமரபினரையே சேரும். இப்படி தான் இருந்தது. 1 மக்கபேயர் 2:54 பாருங்கள், நம் மூதாதையான பினஹாசு பற்றார்வம் மிக்கவராய் இருந்ததால் என்று முள குருத்துவத்தின் உடன்படிக்கையை பெற்றுக்கொண்டார். பாருங்க, இந்த பினஹாசுங்கிறவர் அந்த உடன்படிக்கையினுடைய ஆறு இதை பெற்றுக்கொள்கிறார், குருத்துவத்தினுடைய உடன்படிக்கையை. எதனாலனா பற்று ஆர்வம் மிக்கவராய் இருந்ததால். அப்போ தான் பார்க்குறோம் இந்த குருத்துவம் மாற்றமடையும் குருத்துவமாக அப்படி பரிணமிக்குது. ரெண்டு மக்கபெயர் 2:17 நம்ம பார்க்குறோம், திருச்சட்டம் வழியாய் கடவுள் உறுதி மொழிந்தது போல அவரே தம் மக்களாகிய நம் அனைவரையும் மீட்டார். நம்ம எல்லாரையும் அவரே மீட்டார். உரிமை சொத்து ஆட்சி குருத்துவம் கோவில் தூய்மைப்பாடு ஆகியவற்றை நம் எல்லோருக்கும் மீண்டும் அளித்தார். அப்போ இந்த குருத்துவத்தை கூட இதில் வரக்கூடிய இந்த வார்த்தையை பார்க்குறோம், எல்லாத்தையும் எல்லாருக்கும் கொடுக்குறார், எல்லோரும் வாங்க எல்லோரும் செய்யுங்க. அப்போ பாருங்கள், மாற்றம் அடைகிற ஒரு குருத்துவ முறை. எபிரேயர் 7:12 அதை பார்க்குறோம், ஏனெனில் குருத்துவ முறை மாற்றம் அடையும் போது திருச்சட்டமும் கட்டாயமாக மாற்றப்பட வேண்டும் அல்லவா. அப்போ எபிரேயர்கள் எழுதப்பட்ட திருமுகத்தில் இந்த பழைய ஏற்பாட்டில் நடந்த அந்த மாற்றத்தெல்லாம் அவங்க உணர்றாங்க. அப்போ பாருங்கள், ரோமையர் 15:16 கூட பவுலடியார் தன்னை ஒரு குருவாக நினைக்கிறாரு, அந்த அருள்தான் என்னை பிற இனத்தாருக்கு பணி செய்ய கிறிஸ்து இயேசுவின் ஊழியனாக்கிற்று. பிற இனத்தவர் தூய ஆவியால் அர்ப்பணிக்கப்பட்ட கடவுளுக்கு உகந்த காணிக்கையாகும்படி அவர்களுக்கு கடவுளின் நச்சியதையை அறிவிப்பதே என் குருத்துவ பணி. அப்போ பாருங்கள், அந்த குருத்துவ பணிங்கிறது பரிணாமம் எடுக்குது, மாற்றம் அடைகிறத நம்ம பார்க்குறோம். அப்போது இந்த நாட்களில் கூட இந்த குருத்துவத்தினுடைய அடையாளத்தை நம்ம உணரறோம். திருச்சபை சட்டம் நம்மளுடைய ரோமன் கேத்தலிக்கில் பார்த்திங்கனாக்க கேனன் லா அப்படின்னு ஒன்று இருக்குது. அப்போது இந்த கேனன் லாவில் பார்க்குற போது இந்த திருச்சபை சட்டம் என்ன சொல்லுது, இந்த குருத்துவத்தினுடைய சில அடையாளங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும், அதுக்காக நாங்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி சொல்கிறோம். திருச்சபை சட்டத்தொகுப்பு 4 திருச்சபையின் புனிதப்படுத்தும் பணி, அதில் திருச்சபை சட்ட எண் 834 சொல்லுது, திருச்சபை தனது புனிதப்படுத்தும் பணியை திருவழிபாட்டின் வழியாக சிறப்பான முறையில் நிறைவேற்றுகிறது. திருவழிபாடு உண்மையில் இயேசு கிறிஸ்துவின் குருத்துவ பணியை செயல்படுத்துவதாகும். அதில் புலன்களால் உணரக்கூடிய அடையாளங்களால் மனிதரின் புனிதப்படுத்துதல் குறித்து காட்டப்பட்டு ஒவ்வொரு அருள் அடையாளத்திற்கும் உரிய முறையில் விளைவிக்கப்படுகிறது. மேலும் கிறிஸ்துவின் மறைவுடலால், அதாவது தலையாலும் உறுப்புகளாலும் முழுமையான வெளிப்படையான இறை வழிபாடு நிறைவேற்றப்படுகிறது. அப்போ திருவழிபாடு செய்கிறது இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, திருவழிபாடு ஒரு புனிதப்படுத்தும் பணியை இப்படிலாம் செய்து சிறப்பான முறையில் நிறைவேற்றது. அது எங்கிருந்து அந்த புனிதப்படுத்தும் பணியை செய்துன்னா, இயேசு கிறிஸ்துவின் குருத்துவ பணியை செயலாக்கம் செய்கிறது. அதுக்கு தான் ஆயர்கள் குருக்கள் திருத்தொண்டர் என்கிற 3 அர்ச்சிப்பு நிலையை வைத்திருக்கிறது. இப்போ பார்க்குறோம் அதில் 2வது பாயிண்ட்டு, இத்தகைய வழிபாடு திருச்சபையின் பெயரால், என்னுடைய பெயராலோ அவங்க விருப்பத்தினாலோ அல்ல, திருச்சபையின் பெயரால் சட்ட முறைப்படி நியமிக்கப்பட்ட ஆட்களால். பாருங்கள் எத்தனை வார்த்தை அழகாக வைக்கிறாங்க பாருங்கள். இப்போ நான் ஒரு பேப்டிசம் கொடுக்குறேன்னா நான் வந்து இப்படி தான்ப்பா கொடுப்பேன் அப்படின்னா இன்வாலிடு, அது அலோ இது கிடையாது. எப்படி செய்யணும் அப்படிங்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு வரைவு முறை இருக்கிறது. அப்போ பாருங்கள், சட்ட முறைப்படி நியமிக்கப்பட்ட ஆட்களால் திருச்சபையின் அதிகாரத்தால் அங்கீகரிக்கப்பட்ட செயல்களால் நிறைவேற்றப்படும் போது செயலாக்கம் பெறுகிறது. எல்லாரும் எல்லாத்தையும் செய்யலாம் அப்படி இல்லை, யார் எதை செய்வது. இப்போ பாருங்கள், திருச்சபை சட்ட எண் 835 சொல்லுது, முதன் முதலாக ஆயர்கள் புனிதப்படுத்தும் பணியை நிறைவேற்றுகின்றனர். அவர்கள் தலைமை குருக்கள், இறைவனின் மறைபொருள்களை முதன்மையாக பகிர்ந்தளிப்பவர்கள், தங்களிடம் ஒப்படைக்கப்பட்ட திருச்சபையின் முழு வழிபாட்டு வாழ்வையும் நெறிப்படுத்துபவர்கள், மேம்படுத்துபவர்கள் மற்றும் பாதுகாப்பவர்கள். அப்போ ஒரு ஆயர் அவர்கள், அவர்களுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த குருக்களை வைத்து அவர் செய்யக்கூடிய செயல்பாடுகள் எல்லாம் இத்துணை மேன்மை நிறைந்த ஒரு 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 காரியங்களை உள்ளடக்கி இருக்கிறார். வெறும் பிஷப் அப்படிங்கிறவங்க வெறும் தொப்பி போட்டுட்டு அப்படி குச்சி வச்சுட்டு இருப்பாங்க, புசு வைப்பாங்க, ஷோ காட்டு அப்படி இல்லை, அவங்க இவ்வளவும் செய்கிறாங்க. அப்போ பாருங்கள், குருக்களும் இப்பணியை நிறைவேற்றுகின்றனர். நாங்கள்லாம் ஆயர்களுக்கு கீழே இருந்து இந்த பணியை நிறைவேற்றுறோம். அவர்களும் அதே கிறிஸ்துவின் குருத்துவத்தில் பங்கு பெறுகின்றனர். அவரின் பணியாளர்களாக ஆயரின் அதிகாரத்தின் கீழ் இறை வழிபாட்டை கொண்டாடவும் மக்களை புனிதப்படுத்தவும் திருநிலைப்படுத்தப்படுகின்றனர். இப்படி நிறைய பாயிண்ட் சொல்லிகிட்டு இருக்குது. நான் இப்படியே வாசிக்கிட்டே இருந்தேன்னா நீங்கள் தூங்கிடுவீங்க, அதனால் நாங்கள் இதோட நிறையா இருக்குது, நீங்கள் படித்து பாருங்கள். திருச்சபை சட்ட நூலில் புனிதப்படுத்தும் பணின்னு ஒரு தலைப்பு இருக்குது, அதில் நிறையா இருக்கிறது. நீங்கள் வா சோர்ஸஸ் புக்ஸில் எல்லாம் இருக்கிறாங்க இருக்குது, நீங்கள் வாசித்து பாருங்கள். அப்போ பாருங்கள், இங்கே வந்து நம்ம ஒரு விஷயத்தை நம்ம பார்க்குறோம். இந்த பணி என்பது அன்று என்ன கடவுள் யோசித்தாரோ அது வந்து அப்படியே அது ஒரு பர்ஃபெக்ஷனுக்குள்ளே போகிறத நம்ம பார்க்குறோம். அப்படியே இருக்கிறது இல்லை. நிறைய பேர் என்ன செய்கிறாங்க, பழைய பாட்டில் சொல்லப்பட்டிருக்கு அப்படி தான் இருக்கணும் அப்படி தான் இருக்கணும் இல்லை. மாற்றம் அடைகிற ஒரு குருத்துவம். இன்றைக்கி நிறைய குருக்கள் சமூக பணி செய்கிறாங்க. நம்ம ஸ்டான் சுவாமி அவங்க பணி செய்தாங்க, நீங்கள் உங்களுக்கு தெரியும். அதுங்களுக்கு கதையெல்லாம் நம்ம எல்லா சம்பவங்களையும் நம்ம கேட்டோம். அப்போ அவங்க போய் ஒரு ஒரு அடிமைப்படுத்தப்பட்ட ஒரு சமூகத்தில் தங்களை இணைத்து கொண்டு பணி செய்கிறாங்க. அதுவும் ஒரு குருத்துவ பணியினுடைய ஒரு ஆற்றல். இன்றைக்கி அப்படி நிறைய காரியத்தை நீங்கள் பார்க்கலாம். மத தெரேசா அவங்க போய் முடியாத பிள்ளைகளை போய் கவனித்தாங்க, அனாதைகளை கவனிக்கிறாங்க. அதுவும் ஒரு பணியினுடைய ஒரு அடையாளமாக நம்ம ஓரமாக பார்க்கலாம். அப்போ பாருங்கள், இன்றைக்கி இது எல்லாம் ஒரு கன்க்ளூஷன் நம்ம இப்போ கொடுக்குறோம். இப்போ நாங்கள் மட்டும்தான் இந்த பணியில் இருக்கிறோமா, குருத்துவ பணியில் இல்லை? நாம் அங்கே நிறைய பேர்கிட்ட கேட்போம், தியானத்திலலாம் கேட்குறது, சாமியார் ஏன் பூசை உடுப்பை பின்னாடி போட்டுட்டு முன்னாடி நடந்து வர்றாரு? ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன், மீண்டும் நினைவுபடுத்துக்கிறோம். ஏன் வந்து உங்கள் ஆலயத்துக்கு பின்னாடி தான் உடுப்பு போடுவாங்க, மக்கள்லாம் நிற்பீங்க, நாங்கள் அங்கேருந்து நடந்து வருவோம், பிஷப்பாக இருந்தாலும் அப்படி தான் வருவோம். ஏன் அப்படி செய்கிறாங்க? ஒரு சில பேர்லாம் சொன்னாங்க, ஃபாதர் நடந்து வரும்போதே யார் யார் வந்திருக்கான்னு பார்த்துட்டே வருவார், அட்டெண்டன்ஸ் போட்டுட்டு வருவார், இல்லைன்னா வருகை பாடல் வந்து ஒரு ரெண்டு ஸ்டான்ஸாக பாடுற வரைக்கும் மெதுவாக நடந்து ஜாலியாக நடந்து வருவாங்க, பிள்ளைங்க பூத்து ஊறுறதுக்காக நடந்து வருவாங்க அப்படிலாம் சொல்கிறாங்க. இல்லை, அதாவது இந்த பணி குருத்துவம், வேலை செய்கிறதுக்குன்னு அழைக்கப்பட்ட ஒரு பணி குருத்துவம் என்பது மேலிருந்து குதிக்கலைங்க, உங்களிடமிருந்து மக்களிடமிருந்து எழும்பி வந்த ஒரு குருத்துவம். உங்ககிட்ட இருக்கிற குருத்துவம், உங்ககிட்டையும் குருத்துவம் இருக்குது, அது பொது குருத்துவம். இயேசுதான் தலைமை குரு, அவரிடமிருந்து வருகிற குருத்துவம் ரெண்டாக பிரியுது. இது பணி செய்கிறதுக்குன்னு அழைக்கப்பட்ட குருத்துவம், அதுக்கு முன்னாடி எங்ககிட்ட இருந்தது, நாங்களும் அங்கே நின்னோம் பொது குருத்துவத்தில். பொது குருத்துவத்திலிருந்து தான் பணி குருத்துவம் பிறந்திருக்கிறது. அதனால தான் குருத்துவம் என்பது நம்ம எல்லாருக்கும் இருக்குது. அதனால தான் உங்களை ஞாயிற்றுக்கிழமை திருப்பலிக்கு நீங்கள் எல்லாம் கம்பல்சரியாக அட்டன் பண்ணணும். ஞாயிற்றுக்கிழமை திருப்பலி யாரெல்லாம் திருமுழுக்கு பெற்றுறீங்களோ அவங்களாம் ஆண்டவருக்கு முன்னாடி கரெக்டாக நிற்கணும். இதெல்லாம் குருக்களாக இருக்கிற எல்லாருக்கும் கொடுக்குற கடமை, அதை தான் திருச்சபை சொல்லி கொடுக்குது. அதனால தான் நீங்கள் லேட்டாக போனீங்கன்னாக்க சாமியாருக்கு ஒன்றும் இழுக்கு கிடையாதுங்க, சாமியாருக்கு ஒரு கஷ்டமும் கிடையாது, உங்கள் ஆசீர்வாதம் போயிடும். ஏன்னா நீ குருத்துவத்தினுடைய அந்த மேன்மையை அந்த இடத்துல நீங்கள் காப்பாற்றலை. ஒரு கம்பெனியில் இருக்கிற ஒரு ஸ்டாஃப் வந்து அந்த கம்பெனியினுடைய சட்டங்களை கடைபிடிக்கலைன்னா அந்த கம்பெனி அதிபர் என்ன செய்வார்? அந்த அதிகாரி அவனை தூக்கி வெளியில் போட்டுருவார். ஆண்டவர் அதை தான் சொல்கிறாரு, நீ வந்து ஒழுங்கு முறைப்படி இல்லை அப்படின்னா நீ ஒன்று வெளியே எரியப்படுவ, அங்கே அழுகையும் அங்கலாய்ப்பும் இருக்கும். அப்போ கடவுள் என்ன சொல்லி கொடுக்குறாரு? உன்னுடைய குருத்துவத்தையும் என்னுடைய, நாங்கள் குருக்களாக இருக்கிற நாங்கள் எங்களுடைய குருத்துவத்தை யோசிக்கிறோம், நீங்கள் உங்களுடைய குருத்துவத்தை யோசிக்கணும். நீங்கள் அங்கிருந்து பார்த்து கொண்டு எங்களை வந்து பார்த்து கொண்டு நீங்கள் உங்களுடைய குருத்துவத்தினுடைய மகிமை இழந்துடாதீங்க. எங்களுக்கு பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது, போன வாரத்தினுடைய வாசகத்தில் அதான் நான் வாசித்தேன், நாங்கள் வலுவின்மைக்கு ஆளாகி இருப்பதால் நாங்கள் பலவீனத்திற்கு நாங்களும் கழுவாய் பலி செலுத்த கடமைப்பட்டு இருக்கிறோம். அதனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி குருக்கள் எல்லாம் பர்ஃபெக்ட்டு இல்லை. அப்போ குருக்கள் அவர்களுடைய கவலை அவங்க பார்த்துக்கொள்வாங்க. அதனால தான் சொல்லுவாங்க, ஒரு குருவானவர் எவ்வளவு தான் அவர் பாவியாக இருந்தாலும் அவர் உங்களுக்காக வைக்கிற பூசை உங்களுக்கு வேலிட் ஆகிடும். அவர் பாவ நிலையில் வந்து பூசை வச்சா கூட அவருக்கு ஒருவேளை அது இன்வேலிடான மாசு, அந்த திருப்பலியே அது வந்து செல்லுபடியாகாத ஒரு திருப்பலியாக இருக்கலாம், ஆனால் விசுவாசிகளுக்கு அது செல்லுபடி ஆகிடும். அதனால தான் சொல்கிறாங்க, நீங்கள் குருவை பார்க்காதீங்க, குருத்துவ குரு அந்த குருத்துவத்தினுடைய அந்த தலைவரை பாருங்கள். தலைமை குரு நமக்கு யார்? அப்போது இந்த குருத்துவத்தினுடைய மேன்மையை நிலைப்படுத்துறது இயேசு அப்படிங்கிற தலைமை குரு. அவருக்காக நாங்கள் பணி செய்கிறோம், அவருடைய இந்த திருவையை அவர் கட்டி எழுப்புறதுக்கு இப்படிப்பட்ட ஒரு அமைப்பு உருவாக்கப்பட்டிருக்கிறது. அது யாரால? அவராலேயே உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே தான் என் அன்புக்குரியவர்களே, இந்த முதல் வாசகமும் மூன்றாவது நற்செய்தி வாசகமும் ஒரு காரியத்தை நமக்கு உருவாக்கி தருது, இந்த பைண்டிங்கை கொடுக்குது. இந்த வாசகத்தில் நம்ம இப்போ இவ்வளோ நேரம் பேசின அந்த காரியத்தை நிறைவுபடுத்த உதவி செய்வது எதுன்னா இந்த முதல் வாசகமும் அந்த நற்செய்தி வாசகமும் சொல்லுகிற அந்த காரியம், முழு இதயத்தோட முழு உள்ளத்தோட முழு ஆற்றலோட உன் ஆண்டவராகிய கடவுளிடம் அன்பு கூறுவாயாக. அப்போது ஆண்டவரை பற்றி அறியாதவங்களை கடவுள் என்ன கேள்வி கேட்க முடியாது, கேட்க மாட்டார். ஏன்னா அவங்களுக்கு வெளிப்பாடு ஆண்டவர் வேற கொடுத்துட்டாரு. ஆனால் நமக்கு கிடைச்ச வெளிப்பாடு இது தான். தாயின் பிறப்பில் நமக்கு கொடுத்த அபிஷேகம், நான் ஒரு கிறிஸ்தவனாக பிறக்கணும், நீ ஒரு கிறிஸ்தவனாக பிறக்கணும். அப்போ நாம் ஆண்டவருடைய திருமுழுக்கை பெற்றிருக்கிறோம், ஆண்டவருடைய குருத்துவத்தில் நம்ம பங்கெடுத்திருக்கிறோம். அது ஆண்டவர் கொடுத்த பிச்சை, அவர் கொடுத்த நமக்கு இறக்கம். அப்போ ஆண்டவர் கொடுத்த இந்த குருத்துவ அபிஷேகத்தை நாம் எப்படி பலப்படுத்தணும்னா, இந்த வார்த்தைகளை நாம் வாழ்க்கையில் வாழ்வாக்கணும். முழு இதயத்தோட, முழு உள்ளத்தோட, முழு ஆற்றலோட நம்ம ஆண்டவராகிய கடவுளை அன்பு செய்யணும். ஆண்டவரை அன்பு செய்வது போல் அயலாரை அன்பு செய்து நம்ம என்ன செய்யணும், நம்மளுடைய குருத்துவத்திற்கு நம்ம அடையாளம் கொடுக்கணும், செயல்படுத்தி அதுக்கு ஒரு அடையாளம் காட்டணும். என் அன்புக்குரியவர்களே, இதோ சும்மா நம்ம வெறும் கோயிலுக்கு போய் கடவுளை பார்த்துட்டு வந்துட்டா ஆண்டவர் எல்லாம் செஞ்சிருவார் அப்படின்னு நினைக்கிற அந்த எண்ணத்தை விட்டுட்டு ஆண்டவர் இன்றைக்கு நம்மக்கிட்ட சொல்கிறார் பாருங்கள். இன்றைக்கி இரண்டாவது நச்செய்தி வாசகத்தில் ஒரு மனுஷன் வந்து சொல்கிறான், ஆண்டவரே நீங்கள் சொன்னதெல்லாம் சரி, இப்படி அவன் மீண்டும் அதெல்லாம் சொல்லிட்டு என்ன சொல்கிறான், இப்படி அன்பு கொள்வது, அடுத்தவர் அன்பு செலுத்துவது எரிபலிகளையும் வேறு பலிகளையும் விட மேலானது அப்படின்னு சொன்ன பொழுது மறைநூல் அறிஞர் அவர் அவர் தான் வந்து சொல்கிறார். அப்போ இயேசு என்ன சொல்கிறாரு, அவர் அறிவு திறனோட பாருங்கள், அறிவு திறனோட பதிலளித்ததை கண்டு இயேசு அவரிடம், நீ இறையாற்றின் என்று தொலையில் இல்லை அப்படின்னாரு. நீ இறையாட்சிக்குள்ளே நிற்கிறேன்னு சொல்லலை, அறிவுத்திறனோடு தான் அவன் பேசியிருக்கிறான், இன்னும் ஆற்றல் அவன்கிட்டேருந்து வெளியில் வரலை. அப்போ நீ பக்கத்தில் வெளியில் தான் இருக்கிற, பக்கத்தில் வந்துட்ட, இன்னும் உள்ளே வரணும். இன்றைக்கி நாமும் நிறைய பேர் என்ன செய்கிறோன்னா, பைபிள் படிக்கிறோம், எல்லாத்தையும் அறிவுத்திறனோடு நம்ம பார்க்கத்தான் விரும்புகிறோமே ஒழிய அதை நமக்குள்ளிருந்து செயல்பட நம்ம விளைகிறது இல்லை. ஆண்டவர் அதைத்தான் செயல்படுத்த அழைக்கிறாரு. என் அன்புக்குரிய இறை மக்களே, இந்த அருமையான நாளில் நீங்கள் எப்படி செயல்படுறீங்கிறத இன்றைக்கு உட்கார்ந்து யோசித்து பாருங்கள். உங்கள் செயல்பாடு இந்த வார்த்தைகளுக்கு அர்த்தம் கொடுக்கக்கூடியதாக இருந்தால் உங்கள் குருத்துவம் உண்மையாக கடவுளால் ஒரு ஆசீர்வதிக்கப்படுவதாக இருக்கிறது. உங்களுடைய செயல்பாடு ஆண்டவருக்கு பிடித்தமானதாக இருந்திருந்தால் ஆண்டவர் உங்களை குருவாக உயர்த்தினதில் அவர் மகிமை அடைவார். நீங்கள் இயேசு தலைமை குரு, அவருக்கு பின் செல்கிற ஒரு ஆடு நான், அவரை பின்பற்றுகிற சீடன் நான், சீடத்தி நான் அப்படின்னு சொல்கிறத சொல்லாமல் செயல்படுத்துகிற ஒரு விடயம் இந்த விஷயம். ஆகவே தான் நீங்கள் செயல்பாட்டை யோசித்து பார்த்து உங்களுடைய அந்த வழிமுறைகளை ஆண்டவருக்கு உகந்த விதமாக மாற்றி கொடுங்க. கண்டிப்பாக தலைமை குரு மகிழ்ச்சி அடைகிற போது அவர் ஒரு நாள் உங்களை சந்திப்பார். அவர் இருக்கிற இடத்துக்கு நாம் போய் நிற்போம். அப்போ உன்னை எனக்கு தெரியாதுன்னு சொல்ல மாட்டார். அவர் சொல்வார், இதோ என் பிள்ளை வந்திருக்கு, இதோ என் மகன் வந்திருக்கிறான், இதோ என் மகள் வந்திருக்கிறா என்று சொல்லி ஓடி வந்து நம்மை அணைத்து கொள்வார். இந்த அபிஷேகத்துக்கு நீங்கள் உரிமையாளராக மாற நம்மை சோதித்தறிந்து ஆண்டவர் குகந்த பிள்ளைகளாய் மாற்றுவோம். ஆமேன்.
அனைவரும் இணைந்து நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவோம்.
மகன் தூய ஆவியராய் உண்டாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறை மகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவரான் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். லாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவரை திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பு தூய்மை பெற்று பரிகர வாழ்வில் நிலைத்திடுவேன். திருவாவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன்.
உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன்.
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் உள்ள தந்தையாகிறவனை கேட்டதாகும்படி மன்றாடுங்கள்.
ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் இருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக.
ஆண்டவரே, இப்பலி உமக்கு ஏற்ற தூய காணிக்கையாக அமைய செய்தருளும். அது எங்களுக்கு உமது இரக்கத்தின் புனித கொடையாகவும் விளங்க செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
ஆமென்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
உம் ஆன்மாவோடும் இருப்பாராக.
இதயங்களை மேலே எழுப்புங்கள்.
ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ
நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம்.
அது தகுதியும் நீதியும் ஆனதே.
ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் நீர் எங்களுக்கு மீட்பறை அனுப்பும் அளவுக்கு உலகின் மீது பரிவன்பு கொண்டே அவர் பாவம் தவிர மற்றனைத்திலும் எங்களைப் போல இருக்க திருவளம் கொண்டே இவ்வாறு நீரும் திருமகனிடம் செலுத்திய அன்பை எங்கள் மீதும் செலுத்தினீர். நாங்கள் கீழ்ப்படியாமையால் பாவம் செய்து எழுந்த உம்முடைய கொடைகளை அவருடைய கீழ்ப்படிதலால் மீட்டு எங்களுக்கு அருளினீர். ஆகவே ஆண்டவரே, வானதூதர் புனிதர் அனைவரோடும் நாங்கள் சேர்ந்து உமது பெருமையை பறைசாற்றி அக்களிப்புடன் பாடுவதாவது.
தூயவர் 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 வான் படைகளில் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் அன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர், ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா.
ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு வைமாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய ரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பு கன்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சொந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள்
ஆண்டவரே, நீர் வருவளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ.
ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டிரனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குகளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம்.
ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவேறச் செய்தருளும். சிறப்பாக இன்றைய நாளிலே திருப்பலி ஒப்பு கொடுத்து ஜபிக்கக்கூடிய அவர்களுடைய விண்ணப்பங்களையும் வேண்டுதல்களையும் நீர்தாமே நிறைவேற்றி கொடுத்தருளும்படியாய் உம்மிடம் மன்றாடுகின்றோம். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து மது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசிப்பு, புனித திருத்துதர்கள், இவ்வுலகிலும் அக்குகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரம் அருள உம்மை மன்றாடுகின்றோம்.
இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென்.
மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்வோம்.
விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும்.
ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவிடனர்களும் இம்மண்டாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம்.
ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே.
ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் சொல்கின்றேன். என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கும் ஒழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்துள்வீராக. என்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே.
ஆமேன்.
ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக.
உம் ஆன்மாவோடும் இருப்பதாக.
ஒருவருக்கொருவர் ஆண்டவருடைய அமைதியை மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம்.
உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும்.
இதோ இறைவனின் செம்மறி. இவரே உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பெற்றோர் பெயரு பெற்றோர்.
ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும்.
ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல, நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாயிருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உமது நற்செய்தியின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமீன்.
ஆண்டவர்கள் பிரியமான சகோதர சகோதரிகளே, தர்மியான நாளில் ஆண்டவரை எப்படி அன்பு செய்வது என்பதை இணைச்சட்டம் 6:5 படம் பிடித்து காட்டுவதை நாம் வாசிக்க கேட்டோம், சிந்தித்தோம். குருத்துவ அபிஷேகத்தில் நம்ம எல்லோருமே இணைந்திருக்கிறோம். தலைமை குருவாயிருக்கிற இயேசு நமக்கு முன் அடையாளமாய் எருசலேமை நோக்கி சென்றவர். கல்வாரி மலையில் உனக்காய் அவர் பயணித்தவர். கல்வாரி மலையின் உடன்படிக்கையை நிறைவேற்றி தந்தவர். இதோ நாமும் அந்த உடன்படிக்கையில் இணைந்து பயணிக்க அழைக்கிற அவருடைய குரல் கேட்டு நீங்களும் உற்சாகமாய் அவரோடு பயணிக்க முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் ஆண்டவருடைய காரியங்களை கையில் எடுத்து செயல்படுத்த நம்மையை ஒப்பு கொடுத்து செபிப்போம்.
இதயத்தோடு உம்மை துதித்தேன் உன்னதமானவரே, உம் அதிசயங்களெல்லாம் எடுத்துரைப்பேன் அதிசயமானவரே. முழு இதயத்தோடு உம்மை துதித்தேன் உன்னதமானவரே, அதிசயங்களெல்லாம் எடுத்துரைப்பே அதிசயமானவரே, உன்னதமானவரே. என் உறைவிடம் நீதானே, உன்னதமானவரே. என் உறைவிடம் நீதானே, உயர்த்துகிறேன் வாழ்த்துகிறேன் வணங்குகிறேன் உம்மை போற்றுகிறேன்.
ஆண்டவர் தாமே நம்மை பெருசொல்லி அழைத்தவர். தாயின் கருவிலே நாம் ஒன்றுமில்லாத நிலையில் இருந்தபோது ஒரு தந்து நாம் பிறந்தவுடனே திருமுழுக்கு என்கிற அபிஷேகத்திலே குருத்துவ அந்த ஆசீர்வாதத்தை நம் தலையிலே வைத்தவர். ஆண்டவரே நன்றியோடு மை துதிக்கிறோம் ஐயா.
தேடி வரும் மனிதர்களை தகப்பன் கைவிடுவதே இல்லை. நாடி தேடி வரும் மனிதர்களை தகப்பன் கைவிடுவதே இல்லை. ஒருபோதும் கைவிடுவதே இல்லை. ஒருபோதும் கைவிடுவதே இல்லை. உன்னதமானவரே என் உறைவிடம் நீர் நானே. உன்னதமானவரே என் உறைவிடம் நீர் நானே. முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன் உன்னதமானவரே. உம் அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பேன் அதிசயமானவரே.
ஆமாண்டவரே, பலவீனர்களாய் நாங்கள், வலு குறைந்தவர்களாய் நாங்கள் உமக்கு முன் வந்து நின்ற போதெல்லாம் நீர் எங்களுடைய வலுவின்மையை பொருட்படுத்தாமல் எங்களையும் நீர் ஒரு பொருளாய் ஒரு நல்ல ஒரு பொருட்படுத்தக்கூடிய பாத்திரங்களாக உயர்த்தி ஆசீர்வதித்தீர். உம்முடைய இறையாட்சியை கட்டி எழுப்ப எங்களை போன்ற மனிதர்களை தானே நீர் அழைத்து கொண்டிருக்கிறீர். ஆண்டவரே, உம்முடைய குருத்துவத்தில் இணைந்து செயல்படுகிற நாங்கள் அனைவரும் இணைந்து உம்மை துதிக்கிறோம். ஆண்டவர் எங்களில் மாற்றி அடைவீராக.
ஒடுக்கப்படுவோர்க்கு அடைக்கலமே நெருக்கடி வேளையில் புகலிடமே. ஒடுக்கப்படுவோர்க்கு அடைக்கலமே நெருக்கடி வேளையில் புகலிடமே. நெருக்கடி வேளையில் புகலிடமே. நெருக்கடி வேளையில் புகலிடமே. உன்னதமானவரே என் உறைவிடம் நீரானே. உன்னதமானவரே என் உறைவிடம் நீரானே. முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன் உன்னதமானவரே. உம் அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பேன் அதிசயமானவரே. உயர்த்துகிறேன் வாழ்த்துகிறேன் வணங்குகிறேன் போற்றுகிறேன். உயர்த்துகிறேன் வாழ்த்துகிறேன் வணங்குகிறேன் போற்றுகிறேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா.
நன்றி ஆண்டவரே, நன்றியோடுமை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம். ஆண்டவரே, வெள்ளன் இழந்து கிடக்கிற பிள்ளைகளை எல்லாம் பலப்படுத்துகிறவர் நீர். ஆண்டவரே, குருத்துவத்தினுடைய மேன்மையை நாங்கள் ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ள வார்த்தையான தேவன் எங்களோடு உரையாடி உறவாடுகிறீரப்பா. எங்கள் எல்லோருக்கும் குருத்துவத்தினுடைய அபிஷேகத்தை தந்தீர். பொது குருத்துவம், பணி குருத்துவம் என்று ஆண்டவரே நாங்கள் பிரிந்திருந்தாலும், தலைமை குருவாயிருக்கிற உம்முடைய குருத்துவத்திலே, என்றென்றும் குருவாயிருக்கிற உம்முடைய குருத்துவத்தில் நாங்கள் இணைந்திருக்க கிருபை செய்தீர். ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்த மேன்மைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் இறையாட்சியை கட்டி எழுப்ப விரும்பிய இந்த தளத்திலே இந்த குருத்துவத்தினுடைய ஒரு அடையாளம், அழமான அடையாளமாக இருக்க வேண்டும் என்று நீர் விரும்பினீர். இதோ நாங்களும் எங்களை ஒப்படைக்கிறோம். இந்த நாளிலே முழு இதயத்தோடு, முழு உள்ளத்தோடு, முழு ஆற்றலோடு நாங்கள் எங்களுடைய அழைப்புக்கு ஏற்ற ஒரு உயர்வை தந்து உம்மை மகிமைப்படுத்தவும், நீர் கட்டி எழுப்ப விரும்பியது இறையாட்சியை உம்முடைய பெயராலே கட்டி எழுப்பி உமக்கு சான்று பகரவும், தேவரீருக்கு மகிமை கொடுக்கவும் நாங்கள் வாக்குறுதி அளிக்கிறோம். ஆண்டவர் தாமே எங்களுக்கு பலன் தந்து தூய ஆவியின் துணையோடு எங்களை வழிநடத்துவீராக. உம்முடைய தெய்வீக இரக்கத்திலே எங்களோடு இணைந்து செபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்பு கொடுத்து, கண்ணீர் கவலைகளால் நிறைந்திருக்கிற எல்லோருடைய வேதனைகளையும் தேவரீர் மாற்றி அவர்களும் உமக்கு சாட்சியாய் எழும்பி அவர்களும் படைக்க போகிற அந்த புதிய அரசுக்கான நிலையை ஆண்டவருக்கே நாங்கள் உரித்தாக்கி ஆண்டவர் மகிமையடைய எல்லாவற்றையும் செய்வோம் என்ற அந்த உறுதியோடு இந்த மன்றாட்டுக்களை எங்கள் ஆண்டவரும் மீட்பருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்திலே ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே.
ஆமென்,
ஆமென்,
ஆமென்.
நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, ஆற்றல் மிகவும் உமது செயல் எம்மில் பெருகச் செய்ய உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு விண்ணகர்கள் அடையாளங்களால் ஊட்டம் பெற்று நாங்கள் உமது கொடையால் அவை அளிக்கும் வாக்குறுதிகளை பெற்று கொள்ள தயார் செய்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
உம் ஆன்மாவோடும் இருப்பாராக.
எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று.
இறைவனுக்கு நன்றி.
என்னில் வந்த நாதனுக்கு, என்னை காக்கும் தேவனுக்கு நெஞ்சார என்றும் நன்றி சொல்வேன். வாழ்வழித்த வள்ளலுக்கு, வாழ்வழிக்கும் இயேசுவுக்கு வானெங்கும் முழங்க நன்றி சொல்வேன். என்னில் வந்த நாதனுக்கு, என்னை காக்கும் தேவனுக்கு நெஞ்சார என்றும் நன்றி சொல்வேன். வாழ்வழித்த வள்ளலுக்கு, வாழ்வழிக்கும் இயேசுவுக்கு வானெங்கும் முழங்க நன்றி சொல்வேன். நன்றி, 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 நன்றி சொல்வேன். நன்றி, நன்றி, நன்றி என்றும் நன்றி சொல்வேன். நன்றி, நன்றி என்றும் நன்றி சொல்வேன். நன்றி, நன்றி, நன்றி என்றும் நன்றி சொல்வேன். பாவங்களை போக்கினார் நன்றி சொல்வேன். பயமதையே நீக்கினார் நன்றி சொல்வேன். பரிவுடனே நோக்கினார் நன்றி சொல்வேன். பாதைதனை காட்டினார் நன்றி சொல்வேன். உண்மை அன்பு நீதியை உணர செய்த இயேசுவே உளமாற பாடியே நன்றி சொல்வேன். உண்மை அன்பு நீதியை உணர செய்த இயேசுவை உளமாற பாடியே நன்றி சொல்வேன். நன்றி, நன்றி என்றும் நன்றி சொல்வேன். நன்றி, நன்றி, நன்றி என்றும் நன்றி சொல்வேன்.
நன்றி நன்றி என்றும் நன்றி சொல்வேன், நன்றி 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 என்றும் நன்றி சொல்வேன்.
நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது.
தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே ஆமேன்.